அஞ்சாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து அந்த அதிகாரம் முடிய வாசிக்க நம்ம எல்லாரும் கவனமா அந்த வசனங்களை கேட்போம்.
இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் கூடியிருந்த எமோரியரும் சகல ராஜாக்களும் சமுத்திரக்கருகே கூடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற் கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோ மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்தரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் மனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் எழுப்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையமிரில் இருந்து மாதத்தின் 14 தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமமான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களை சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பின்னும் இயேசுவா எருகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியால் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முழங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான்.
இந்த அற்புதமான புத்தகத்தை நம்ம கொஞ்சம் வேகமாக தான் பார்க்குறோம். ஒரு அதிகாரமும் ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு வரோம். யோசுவா புக்கை நீங்கள் படிக்கும்போது இதுக்கு பேரலெல்லாம் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாடில் இருக்கக்கூடிய புக்கு வந்து தான் எபேசியர் புத்தகம். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். எபேசியர் புத்தகம் புதிய ஏற்பாடில் நமக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எபேசியர் புத்தகமும் கிறிஸ்தவர்களை அவர்கள் கிறிஸ்துக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரங்களை அனுபவிப்பதற்காக அவங்கள ஊக்குவிக்கிற ஒரு புத்தகம் இல்லைங்களா. அதனால தான் அது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்லாம் அந்த புத்தகத்தில் வரும். இந்த புக்கு வந்து யோசுவா பழைய ஏற்பாடில் இருக்கிற புக்காக இருந்த போதிலும் நம்மளுடைய சுதந்திரத்தை கிறிஸ்துக்குள் நாம் அனுபவிப்பதற்கு தேவையான பலவிதமான நிழல் பலவிதமான கொள்கைகள் பல பிரின்சிபல்ஸை நம்ம அதிலேருந்து பார்த்து கற்றுக்கலாம் பாருங்களேன். அதைத்தான் இந்த புக்கில் நமக்கு சொல்கிறதா பார்க்குறோம். எரிகோ ஒரு இஸ்ரவேல் கானான் தேசம் அடைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு நகரம், ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இப்போ அவங்க கில்காலில் குடியிருக்கிறாங்க, யோர்தான் நதியை கடந்து அவங்க கில்காலில் குடியிருக்கிறாங்க. குடியிருந்து அவங்க கானான் தேசம் நுழையாதபடிக்கு அவங்களுக்கு தடையாக நிற்கிற ஒரு நகரம் எந்த நகரம்னு பார்த்தோன்னா எரிகோ பட்டணம் இல்லைங்களா, அது எரிகோ பட்டணம். அதை அவர்கள் மேற்கொள்ளாமல் கானான் தேசத்தில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் அவர்கள் காண முடியாது. அவங்க முதல்ல மேற்கொள்ள வேண்டியது எரிகோ பட்டணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த எரிகோ பட்டணத்தை பார்த்தோன்னா அது வந்து அதுக்கு பேரே இம்ப்ரெக்னபிள் சிட்டி, அப்படின்னா ஒரு ஈ காக்கா கூட நுழைய முடியாத ஒரு நகரம். அது பயங்கரமான ஒரு இந்த மதில்கள், எரிகோ மதில்கள் நம்ம பாட்டில் கூட பாடுறோம் இல்லைங்களா. எரிகோ மதில்னால் இன்றைக்கும் ஃபேமஸ், யோசிச்சு பாருங்கள் இப்போ எப்படி இருந்திருக்கும். நம்ம காலில் கூட ஒரு பாட்டில் பாடணும், எரிகோ மதில்கள் முன்னே வந்தாலும் ஏசு உந்தன் முன்னே செல்கிறார் அப்படின்ற மாதிரி அது பெரிய ரொம்ப ஃபேமஸ். என்ன எரிகோ மதில்கள் அப்படின்னா, அந்த எரிகோ மதில் வந்து ரொம்ப ரொம்ப அந்த எரிகோ பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கேம்ப் போட்டிருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நகரத்தை சுற்றி சுற்றி வந்தாலும் அவங்க ஆறாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தைரியமாக. ஏன், இந்த மதில்கள் நம்மளை காப்பாற்றுற வரைக்கும் எந்த இஸ்ரவேல் வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சேஃபான ஒரு ஒரு மதில்கள். அந்த மதில்களை பார்த்தோன்னா அது ஒரு மூணு லெவலான வால்ஸ் இருக்கும். அந்த சிட்டியே ஒரு 40-45 அடி மேலே உயரத்தில் இருக்கிற சிட்டி பாருங்களேன். நம்ம இங்கே நின்னோம்னா அந்த சிட்டி வந்து 45 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு மணலில் கட்டப்பட்ட ஒரு சிட்டி. அது மாத்திரம், அதுவே பெரிய ஹைட். அது மாத்திரம் இல்லாமல் அது மேலே வானத்துக்கு கட்டுற மாதிரி மூணு விதமான வால்ஸ் கட்டியிருக்காங்களாம். யோசிச்சு பாருங்களேன், அங்கே போய் நின்னா கழுத்து வலி தான் வந்துடும் நம்மளுக்கு பார்த்து பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு லெவல் வாலு, அதுக்கப்புறம் இன்னொரு லெவல் வாலு, அதுக்கப்புறம் இன்னொரு லெவல் வால், அதை தாண்டுறதுன்றது நடக்க முடியாது. சென்ட்ரல் ஜெயிலேருந்து கூட நம்ம தப்பிச்சு வந்துடலாம். சென்ட்ரல் ஜெயிலெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வால் இருக்குது, அங்கே கூட நம்ம தப்பிச்சு. ஆனால் இந்த நகரத்துக்குள்ளே போகிறதுன்றது ஒரு முடியாத காரியம். அது ஒரு பெரிய மேஸு வால், இம்ப்ரெக்னபிள் வால் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்கள். அவங்க அப்போ தான் யோர்தான் நதியை கடந்து வந்திருக்காங்க. அழகாக போன வாரம் நம்ம பார்த்தோம், கடந்து வரும்போது இவங்க இது வரைக்கும் ஒரு ரெண்டு போர் தான் செஞ்சுருக்காங்க. அதுவும் அவங்க செஞ்ச போர் வந்து வனாந்திரத்தில் செஞ்ச போர். இவங்களுக்கு சிட்டி வார்னால் என்னன்னு தெரியாது, சிட்டியில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியாது. சிட்டி போருக்கு அவங்க வந்திருக்காங்க, முதல் தடவை ஒரு சிட்டியை போய் அட்டாக் பண்ண போகிறாங்க, அதுவும் எரிகோ சிட்டி. இந்த சிட்டியை அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இல்லைங்களா. மற்ற சிட்டிகளை அவங்க கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணலாம். இப்படி இருக்கும்போது ஆனால் அந்த சிட்டியை பார்த்தோன்னா ஹியூமன்லி இம்பாசிபிள், மனுஷீகமாக முடியாத ஒரு காரியம், முடியாத ஒரு காரியம். யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய நிலைமை. யோர்தானின் நதியை கடந்து வந்துட்டாங்க, குடும்பம் கூட்டம் பெட்டி படுக்கை ஆடு மாடு எல்லாத்தையும் செஞ்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கடந்து வந்தாச்சு. காணா சத்ருக்கள் அங்கே இருக்காங்க, எரிகோ பட்டணம் இருக்குது. இப்போ அவங்க விரட்டிட்டு வந்தாங்கன்னா இவங்க எங்கேனா பின்ன ஓட முடியுமா, எங்கே தான் ஓடுறது. யோர்தான் நதி இருக்குது, பின்னு ரிட்ரீட்டுன்னுவாங்க. எந்த வார்லேயும் ரிட்ரீட் ஒன்று இருக்கணும் இல்லைங்களா, ஆபத்து வந்துச்சுன்னா அதை பொழைச்சிக்கிறதுக்கு பாதுகாப்புக்கு இவங்களுக்கு எந்த ரிட்ரீட்டும் இல்லை, ஓப்பனில் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் முன்னாடி எரிகோ நகரம், எங்கே தான் போவாங்க, எரிகோ நகரம் முன்னாடி பின்னாடி யோர்தான் நதி. இவங்க இது புதுசாக எவ்வளோதான் ஆண்டவர் அப்படி செஞ்சு வந்திருந்தாலும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ஒரு தயக்கம் ஒரு கலக்கம் அவங்களுக்கு மனசில் இருந்திருக்கும். ஒரு போர் இடத்துல அவங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப ஆன்ஷியஸ்ஸு. இந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு முதலே கொஞ்சம் போக போக என்ன ஆகும், அங்கே இருக்கிற ஆர்மியெல்லாம் திரள ஆரம்பிக்கும். இதில் முதல்ல ஆரம்பத்தில் பார்க்குறவங்களாம் கேள்விப்பட்டாங்க, வந்துட்டாங்க நம்ம லேண்டுக்குள்ளேன்னு. அவங்க டைம் விட்டோன்னா அவங்க ஆர்மியை புரட்டி ஆரம்பிப்பாங்க. அந்த நிலையில் என்ன, இந்த ஜனங்கக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருந்திருக்கும், ஒரு கேள்விகள் இருந்திருக்கும். ஏன்னா இவங்க அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா. இவங்களும் இதெல்லாம் கொஞ்சம் கேள்வி இருக்கும்போது இந்த பாரத்தையெல்லாம் சுமக்கக்கூடியவர் யார், யோசுவா. யோசிச்சு பாருங்களேன், இந்த பாரெல்லாம் சுமந்து அவருக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு தெரியல, எப்படி இருந்திருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு என்னன்னு தெரியாது. ஒரு ஆன்ஷியஸ் சஸ்பென்ஸ், பின்னாடியும் ஓட முடியாது. இந்த ஜாதி இந்த கூட்டத்தை எல்லாம் தன் தோளில் சுமக்கிற பாரோன்னா தூக்கம் கூட வராது மனுஷனுக்கு இல்லைங்களா. அவர் என்ன பண்ணுறாரு, 13வது வசனத்தில் பார்த்தோம்னா இந்த அதிகாரத்தில் அவர் அந்த பாரத்தில் அந்த கஷ்டத்தில் அந்த தூக்கம் கூட இல்லாமல் நடு ராத்திரியில் எந்திரிச்சு போய் எங்கே போகிறாரு, எரிகோ பட்டணத்துக்கிட்ட போகிறார். பாருங்களேன், எரிகோ பட்டணத்துக்கிட்ட போய் அங்கே இருக்கிற ஒரு அந்த மதில்களை அவர் போட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும் அவருக்கு யோசிச்சு பாருங்களேன். அங்கே போய் ஒரு வாரியராக அங்கே ஒரு ஆன்ஷியஸ் சஸ்பென்ஸ் இல்லைங்களா, அங்கே பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறது, அடுத்த மூவ் என்ன அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில், யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப கவலையாக பட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி யோசிப்போம் உங்களுக்கு தெரியுங்களா, பாடி லாங்குவேஜ். நம்ம ரொம்ப கவலைப்பட்டு யோசித்து பூமிக்குரிய காரியங்களை யோசித்தோன்னா நம்ம தலை இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ரொம்ப ஆழமாக. ஆனால் உயர்வாக பாசிட்டிவாக சிந்திக்கிறோம், பரலோகத்தை பற்றி ஆண்டவரை பற்றி சிந்திக்கிறோம்னா மேலே பெரிய காரியங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம சிந்திக்கிறோன்னா இப்படி தான் இருக்கும். யாராவது கீழே இப்படி சிந்திச்சுட்டு இருக்காங்கன்னா பாவம் தான் அர்த்தம். ரொம்ப சிந்திக்கிறாங்கன்னா ஒரு பூமி கருத்து. அதான் ஜோசுவா என்ன பண்ணியிருக்கார், ரொம்ப கவலையோடு அவர் பூமியே பார்த்துக்கிட்டு வந்திருக்கார். பார்த்துட்டு வரும்போது கண்களை அவர் ஏறெடுத்து பார்த்து என்ன நடக்குது, கண்களை அவர் ஏறெடுத்து பார்க்குறார். கண்களை ஏறெடுத்து பார்த்த உடனே என்ன நடக்குது, ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார். ஏன்னா ஒரு ஷாக், ஒரு பெரிய ஷாக் யோசுவாவுக்கு, அவர் ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார். ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார். யார் இந்த ஒருவர், யார் இந்த ஒருவர், அந்த ஒருவரை எதிரே நின்றுட்டு யோசுவா அந்த இருளில் அந்த மூன் லைட்டில் அவர் பார்த்துட்டு அவர் என்ன கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, ஒரு கேள்வி அவர் கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ. கண்களை அவர் ஏறெடுத்து பார்த்து அவர் கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்களுடைய சத்துருக்களை சேர்ந்தவர்களோ அப்படின்னு அவர் கேட்கும் போது என்ன பதில் வருது,
நான்
கர்த்தருடைய சேனையின் அதிபதி அப்படின்ற ஒரு பதில் யோசுவாவுக்கு வருது. இந்த இது கேட்ட உடனேயே யோசுவாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, யோசுவா சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. யோசுவா பார்த்தீங்கன்னா இஸ் த கமாண்டர், தன் வாழ்க்கையிலேயே யாருக்கும் தலைவணிங்கிருக்காத ஒரு கமாண்டர், பெரிய மனுஷன் இல்லைங்களா, அவர் பெரிய கமாண்டர். அவர் செத்த மனுஷன் மாதிரி முகம் குப்புற கீழே உளுந்துடுறாரு. உளுந்துட்டு அடியேன் என்ன சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்றாரு. அப்படியே ஃப்ளாட்டாக கீழே உளுந்து போய் சொல்லுங்க என்ன செய்யணும்னு. He is awed by the presence of God. யார் இவர் வந்தவர், இவர் சோல்ஜராக வந்தவர். எல்லாம் நம்ம எல்லாம் படித்து பார்த்தோம்னா எல்லாரும் இதில் ஒத்துக்கிறது என்னன்னா, ஏசு கிறிஸ்துவனுடைய ப்ரீ இன்கார்னேட் ரூபம், அந்த தேவ குமாரனாகிய அவரே அங்கே வந்திருக்கிறார். வந்திருக்கிற அந்த ஒரு அனுபவம் வந்து கில்காலுக்கு அடுத்தபடி யோசுவா மனசில் ரொம்ப பதிஞ்ச ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுன்னா, ரொம்ப விசேஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன் இந்த மீட்டிங் வந்து தேவனோடு ஏற்பட்ட ஒரு மீட்டிங், யோசுவாவுக்கு இந்த மீட்டிங் வந்து ஒரு ஃபைனல் ப்ரிப்பரேஷன், யோசுவாவுக்கு தான் போய் கானான் தேசம் வெல்வதற்காக ஒரு ஃபைனல் ப்ரிப்பரேஷன். ஏன்னா இது ஒரு விதத்தில் ஒரு ஒரு புதிரான மீட்டிங். அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுலாம் நமக்கு ஒன்றும் விவரம் இல்லை இல்லைங்களா, அதோடு நின்று போகுது, ஒரு சஸ்பென்ஸாக முடிஞ்சு போகுது அந்த மீட்டிங். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா என்ன சொல்ல முடியும்னா, இந்த மீட்டிங்கு தான் யோசுவாவை கானான் தேசம் இன்னும் 25 வருஷம் வரப்போகிற அந்த போருக்கு தன்னை ஒரு இரும்பு மனுஷனாக மாற்றினது இந்த மீட்டிங் தான் சொல்லலாம். ஏன்னா திஸ் இஸ் அ மீட்டிங் ஆஃப் த ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ், தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு வெளிப்பாடு. பாருங்களேன், தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு வெளிப்பாடு யோசுவாவுக்கு ஏற்பட்டுச்சு. இது அந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட அந்த எஃபெக்ட் என்ன, முகம் குப்புற கீழே உளுந்து போனாருன்னு பார்க்குறோம். கீழே உளுந்து அது ஒரு என்ன சொல்லுங்கன்னு, பாத ரட்சகை நீ கலட்டி வை. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப விசேஷமான மீட்டிங். இந்த மீட்டிங் தான் சொன்ன மாதிரி இன்னமே வரப்போகிற யோசுவாவுடைய போருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் ஏற்பட்டவங்க கடவுள் ஒரு மனுஷனை வல்லமையாக பயன்படுத்துறதுக்கு முன்னாத இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கடவுளோடு ஒரு என்கவுண்டர் ஏற்பட்டவங்க இதுக்கப்புறம் அவங்க இருக்கிற விதமே வித்தியாசம். மோசேக்கு ஏற்பட்டதாக பார்க்குறோம், 40 வருஷம் அந்த மனுஷன் ஒரு ஃபெயிலியராக தான் இருந்தார் இல்லைங்களா, வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு நாள் அந்த அந்த செடி முட்செடியில் கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்ட பிறகு மோசே ஒரு வித்தியாசமான மனிதனாக நான் பார்க்கணும் இல்லைங்களா, வித்தியாசமான ஒரு ஒரு அவுட்லுக்கை பார்க்குறோம் மோசேயில். இதே மாதிரி தான் இன்னொரு நம்ம புதிய ஏற்பாடில் எடுத்து பார்த்தோன்னா பவுல், சவுல் ஆகிய பவுல் ஒரு ஃப்ளாஷை தான் அந்த மனுஷன் பார்த்தார். அந்த ஃப்ளாஷு கர்த்தருடைய வெளிப்பாடு, இட்ஸ் த ரெவலேஷன் ஆஃப் காட். அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு ஏற்பட்ட உடனே அவங்க வித்தியாசமாயிடுறத நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், வித்தியாசமாயிடுறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த பிரசன்னம் ஒரு அழமான இம்பேக்ட், அந்த 12 கல்லுக்கு அப்புறம் யோசுவா மனசில் அழமான பாதிப்பு ஏற்படுத்தினது இதுதான். ஏன் இனிமேல் யோசுவா தான் போர்க்களத்தில் இறங்கும் போதெல்லாம் தனக்கு முன்பதாக இந்த சோல்ஜர் இருக்கிறத அவர் பார்க்க போகிறார். இன்னமே தான் போருக்கு போகும்போது தான் இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், நான் தான் இந்த இந்த கூட்டத்துக்கெல்லாம் தளபதி, நான் தான் வாரியர்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இல்லைப்பா அந்த பாரெல்லாம் உன் மேலே இல்லை என் மேலே இருக்குது, காணாத உலகத்தை நீ இன்னைக்கு காண போகிற அப்படின்ற ஒரு அறிவு யோசுவாவுக்கு தரார். இன்னுமே ஒரு இன்னுமே போருக்கு போகும்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க அந்த மதிலுங்க தான் பார்ப்பாங்க, அது எத்தனை ஜனங்க கூட்டம் வருதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் யோசுவா யாரை பார்ப்பார், இந்த வாரியர் தனக்கு முன்பதாக போகிறது தன்னுடைய பிரகாசிப்பிக்கப்பட்ட கண்ணில் அவரால் பார்க்க முடியும். வித்தியாசம் காணாத உலகத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு நேரம் இது பாருங்களேன், அவர் உணர்ந்திருக்கிறார். இது பல இன்னொரு உதாரணத்துலேயும் பார்க்கலாம் பாருங்களேன், நம்ம காணுகிற உலகத்தையே நம்புகிற மனிதர்கள் காணாத உலகத்தில் கர்த்தருடைய வல்லமையான சேனை இருக்கிறது, அந்த உதவி இருக்கிறதுன்றதை என்றைக்கு நம்ம உணர்கிறோமோ அந்த பிரசன்னம் நமக்கு ஏற்படுதோ வித்தியாசமாக உலகத்தை பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம பாருங்களா. ஐயோ ஒரு வாட்டி எலியா இதே மாதிரி தான் அசிரியன் ராஜா அவரை பிடிச்சிட்டு வரணும்னு பெரிய சேனையை அனுப்பிச்சார். சேனையை அனுப்பும்போது தன்னோடு இருந்த ஒரு வேலைக்காரர் ரொம்ப பயந்துக்கிட்டு ஐயா எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கன்னு பயந்தார். எலியா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறார், இவ்வளோ கூட்டம் நிற்கிது என்னங்க ஒரு ஆள் என்னங்க நீங்கள் பண்ண போகிறீங்க, வந்து துண்டு துண்டாக வெட்டிடுவாங்கன்னு. ஐயோ ஆண்டவரே இவனுக்கு கண்ணை தரும் ஆண்டவரே, அந்த எலியா பிரகாசிக்கப்பட்ட கண்ணில் காணுகிற காரியங்க தான் மெய்யின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு கண் திறந்த பிறகு அவர் எலியா சொல்கிறாரு, அவங்களோடு இருக்கிற சேனை விட நம்மளோடு இருக்கிற சேனை பெருசியா அப்படின்றார். சொன்ன உடனே அந்த ஆளுக்கு கண்ணு திறந்த உடனே என்ன பார்க்குறாரு, அங்கே இருக்கிற கூட்டம் குட்டியாக போயிடுச்சு, எலியா பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க, த சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர், அப்போ அதில் விட 100 மடங்கு பின்னாடி நிற்கிது எலியா பின்னாடி. அதை பார்த்ததுனால எலியாவுக்கு தெரியும், இந்த இவனுக்கு தெரியல, இவனுக்கு பார்க்க முடியுது. இது பிரகாசிக்கப்பட்ட கண்ணு, த பிரசன்ஸ் ஆஃப் த லார்டு, அதை கர்த்தரை பார்க்க முடியுது. இன்னுமே யோசுவா அதனால தாங்க அவர் போகும்போது எரிகோ மதில் தெரிய மாட்டேன், 10 ராஜாக்கள்லாம் வராங்க தெரிய மாட்டேன், தான் காலெடுத்து வச்சு முன்னாடி போகும்போது தனக்கு முன்பதாக இந்த சோல்ஜர் போய் போர் செய்கிறத பார்க்க முடியும் இல்லைங்களா. எரிகோ மலை அந்த மதில்கள் எப்படி உழுவ போகுது, சுற்றி சுற்றி உழுந்துச்சுன்னா காண முடியாத உலகத்தில் கர்த்தருடைய சேனை தனக்காக வேலை செய்துன்றதை நம்பி போகிறார். அந்த சேனையுடைய இம்பேக்டு தான் அந்த வால் பிச்சுக்கிட்டு கீழே உளுந்து போச்சு இல்லைங்களா. இந்த காணாம் தேசத்தில் காணுகிற காணாத உலகத்தில் தான் வேதத்தில் சொல்கிற மாதிரி காணுகிற உலகம் அநித்தியமானது, காணாத உலகமும் நித்தியமானது. காணாத உலகத்தில் நடக்கிற சாதனைகள், கர்த்தர் புரிகிற சாதனை, அவர் அடைகிற வெற்றியினுடைய வெளிப்பாடு தான் காணுகிற உலகத்தில் வெளிப்படுறது பாருங்களேன். அதை நம்ம புரிஞ்சிக்க பார்க்கணும். கர்த்தர் காணாத உலகத்தில் போர் செய்கிறவராக இருக்கிறார். தீமைக்கும் அசுத்த அந்த இதில் பைபிளில் வருதுல நம்மளுடைய போர் வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸோடு இருக்கிறது, காணாத உலகத்தோடு இருக்கிறது. அதை நம்ம உணர பார்க்கணும். ஒரு வசனம் படிங்க, 2 கொரிந்தியர் 10:3. மாம்சத்தில் போர் செய்கிறவர்கள் அல்ல, தொடர்ந்து படி,
போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றதாக இல்லாமல் கரங்களை நிர்மலமாக இருந்து தேவபடமுடையவராக இருக்கிறது, அவர்களால் நாங்கள் கர்த்தர்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி
பாருங்களேன். இதைத்தான் அவர் பார்க்குறாரு, திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்ட் விஷன், இதுதான் ஸ்பிரிச்சுவல் விஷன். அதைத்தான் யோசுவாவுக்கு அங்கே கிடைக்கிது, யோசுவாவுக்கு கிடைக்கிது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவிக்குரிய உலகத்தில் வேதம் நமக்கு பல வசனங்களில் சொல்கிற மாதிரி சில இடங்களில் ஆட்சி செய்கிறது வந்து துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அசுத்த ஆவிகளோடு தான் சில ஆட்சிகள் செய்யுது சில இடங்களில். சில இட அதுக்கு விரோதமாக தேவ சேனை போர் செய்யுது இல்லைங்களா. கானான் தேசம் இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கணும்னா வெறும் அவங்க போர் செய்து மாத்திரம் முடியாது. அங்கே இருக்கிற அந்த துரைத்தனங்களோடு இந்த இந்த வாரியர், இவர் வாரியர்னு நான் சொல்லும்போது அந்த பலவீனமான இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவர் வாரியர் இல்லை, தேவனுடைய ஆர்மி இருக்குது, காண முடியாத அந்த ஆர்மி, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்மிக்கு இவர் தான் வாரியராக இருக்கிறார். அதை இவர் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய ஆர்மி இதை விட பெருசு, இதை விட வல்லமையானது. அங்கே இருக்கிற அந்த துரைத்தனங்களோடு, கானா தேசத்தை ஆளுகிற அந்த துரைத்தனங்களோடு அவர் போர் செய்து வெற்றியை பண்ணும்போது தான் இவங்களுக்கு அந்த லேண்டு கிடைக்க முடியும். பாருங்களேன், அது நடக்கும்போது இது ஈஸியாக முடிச்சிடலாம் அவங்க, அதனால தான் இவங்களால வெல்ல முடிஞ்சிச்சு. அந்த ஒரு காட்சி தேவனுடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடு, அது யோசுவாவுக்கு ஏற்பட்டுச்சு, யோசுவாவுக்கு அந்த நாளில் ஏற்பட்டுச்சு. நம்ம நினச்சிக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையே வித்தியாசப்படுத்தக்கூடியது இந்த பிரசன்னத்தின் வெளிப்பாடு தான், கர்த்தருடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடு. வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுதந்திரங்களை நம்ம அனுபவிக்கணும்னா இந்த பிரசன்னம் தான் நமக்கு வேணும். பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எரிகோ நம்ம வாழ்க்கையில், இது வந்து ஒரு உதாரணம், அன்றைக்கி நடந்த ஹிஸ்ட்ரிக்கு மாத்திரம் கொடுக்கப்படலை. தேவனுடைய மனுஷன் எந்த காரியத்திலையும் தேறினவன் ஆகுவதுக்கு படிப்புக்கும் நம்மளுடைய டீச்சிங்காக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த உதாரணங்கள்லாம், இந்த சரித்திரமெல்லாம் அப்படி வச்சு பார்க்கும்போது இது எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன் இருக்குது. என்ன ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன்? நம்ம விசுவாசிகளாக ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணி முன்ன கால் எடுத்து வைக்கும்போது இல்லைங்களா, இன்னுமே இந்த வனாந்திர வாழ்க்கை போதும், இந்த பாவ வனாந்திர வாழ்க்கை போதும், இயேசு கிறிஸ்துக்குள்ளே எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்கள் நான் அனுபவிக்கணும்னு போகும்போது நமக்கு முன்பதாக உடனே வந்து நிற்கக்கூடியது என்ன தெரியுமா? நம்ம எரிகோ நமக்கு பெரிய தடையாக, அந்த எரிகோயை நாம் தகர்த்து அதிலிருந்து முன்னேறலைன்னா நம்ம வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அட்வான்ஸ் ஆக முடியாது. அது நமக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். எரிகோவை தகர்த்து நாம் போனால் தான் நம்ம முன்னேற முடியும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். எந்த எரிகோ? எரிகோ வந்து சில பேருக்கு பல உருவங்களில் இருக்கலாம், பல உருவங்களில் இருக்கலாம், வித்தியாசமாக. என்ன ஒரு எரிகோ? ஒன்று எடுத்தோன்னா சாத்தானுடைய ஒரு பெரிய போய் கோட்டையாக இருக்கலாம். அந்த கோட்டைக்குள்ளேயே நம்மளை ஆயுசு முழுவதுமாக வச்சு நம்மளை வளர விடாமல் சாத்தான் செய்யலாம். தெரியுங்களா உங்களுக்கு சாத்தானுடைய போய் கோட்டை என்ன? நீ இவ்வளோத்தான், இதுக்கப்புறம் ஆண்டவர் ஒன்று இந்த மதத்துலேயும் யூஸ் பண்ண முடியாது, இவ்வளோத்தான் உன் நிலைமை, நீ இப்படித்தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்மளை பலவீனங்களே நம்மளை காமிச்சு நம்மளை மட்டம் தட்டி அதே நிலைமையிலேயே வச்சுட்டு போகிற ஒரு நிலைமை, அது ஒரு நிலைமையாக இருக்கலாம். பாருங்கள், அது ஒரு எரிகோவாக இருக்கலாம். பலவீனங்கள் பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு அதுவே பெருசாக இருந்துக்கிட்டு நம்மளை தட்டிக்கிட்டே இருக்கலாம் காலம் முழுவதுமாக. இப்படியே போய் 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 ஒரு ஆயுசு முடிக்கிறோன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம இப்படி ஒரு ஆயுசு முடித்தோன்னா இது நடந்திருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. தெரியுங்களா, இப்படி இருந்துதான் நல்லாயிருக்கும், இப்படி இது இல்லை, இது மாத்திரம் இல்லாமல் இருந்துதான் நல்லாயிருக்கும், இது மாத்திரம் இல்லை, அப்படி சொல்லி சொல்லியே ஆயுசே முடிஞ்சு போச்சுன்னா என்னங்க பண்ணுறது? அப்படித்தான் சில பேர் சாத்தான் பண்ணுறது, இப்படியே சொல்லிக்கிட்டு இஃப் ஒன்லி இது ஒன்லி இருக்குல்ல, அதுவே ஆயுசே முடிச்சிருது, அப்படி எரிகோ சிலது பேரை நிற்க வச்சிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு எரிகோ பார்த்தோன்னா அவங்களுடைய அவங்கள பிரத்யேகமாக வாட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாவ பழக்கமாக இருக்கலாம், பிசட்டிங் சின் அப்படின்னு இல்லைங்களா. சில பேருக்கு பிசட்டிங் சின், அது எவ்வளோ தான் அவங்க போராடினாலும் அதுலேருந்து மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை, அதுலேருந்து விட்டு ஹையர் கிரவுண்ட் அவங்க போக முடியாத ஒரு நிலைமை அவங்களுக்கு எரிகோவாக இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு எரிகோ வந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு சுச்சுவேஷன் இல்லைங்களா. இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன், எவ்வளோ பெரிய மதில்களாக இருக்குதே, இவ்வளோ பெரிய வாளாக இருக்கே, நான் எப்படி மேற்கொண்டு வருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இன்றைக்கி நம்ம படித்த பகுதி அதுக்கு பதில் கொடுக்குது. நமக்கு யோசுவாவுக்கு ஏற்பட்ட மாதிரி தேவனுடைய ரெவலேஷன் இல்லைங்களா, கர்த்தருடைய பிரசன்னத்தின் ரெவலேஷன் வந்து நமக்கும் ஆண்டவருடைய விசேஷமாக கனவுகள் இல்லை, காட்சிகளை பற்றி நம்ம பேசலை, God is with me என்ற ஒரு ரெவலேஷன், புரியுதுங்களா, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் நமக்கு ஏற்படணும். அது படும்போது தான் நம்ம காணுகிற உலகத்தை விட்டு காக்கிறத விட்டுட்டு நம்மளோடு அந்த சேனையின் கர்த்தர் அவர் பட்டயத்தை உருவிக்கிட்டு நம்மளோடு எப்போவும் நிற்கிறார். நமக்கு ஒரு போர் வந்துச்சுன்னா நமக்கு முன்பதாக தான் போர் செய்து நமக்கு வெற்றியை கொடுக்குறாருன்ற ஒரு காட்சி அப்போ தான் நமக்கு ஏற்படும். பாருங்களேன், அது அந்த அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும். அப்படி ஒரு ரெவலேஷன் இதில் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் வந்துச்சு. இந்த அதிகாரத்தில் அவருக்கு உடனே இது ஏற்பட்டுல, அவருக்கு உடனே ஏற்பட்டுல அந்த ஒரு ஸ்டெப்பு. 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தேன் ஒரு காரியம், சில காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு தான் இப்படி ஒரு காட்சி யோசுவாவுக்கு வந்துச்சு. அப்போ அந்த பிரசன்னம் தாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா வித்தியாசத்தை கொண்டு வரப்போகுது. தேவன் என்னோடு இருக்கிறாரென்ற ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் சிந்திக்கிறது பேசுறது அவன் நடத்த யோ மோசே, முதல்ல இருந்த மோசேவும் இப்போ இருந்த மோசேவும் வித்தியாசமான மோசே. முதல்ல இருந்த யோசுவா இப்போ இருந்த யோசுவா யோசுவாவில் பெரிய வித்தியாசம் பார்த்துருப்பாங்க. எப்போ நம்ம சாஷ்டாங்கமாக ஒரு முகம் குப்புற விழுந்து உருறமோ அப்போ ரொம்ப வித்தியாசமான மனுஷர்களாக மாற முடியும். பாருங்களேன், அது எப்படி தான் நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு அதுக்கு தான் இந்த அதிகாரம் ஒரு பாடமாக நமக்கு அமையப்போகுது. பாருங்களேன், அப்படி ஒரு 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 வெளிப்பாடு, ஒரு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு, நம்ம எரிகோவனை மேற்கொள்வதற்கு அதை ஜெயிப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ். எப்படி இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 13வது, அதுக்கு முன்னாடி மூணு காரியங்கள் நடந்ததை பார்க்குறோம். மூணு காரியங்கள் அதை பார்த்தோன்னா 2வது வசனத்திலேருந்து என்ன நடந்துச்சு, முதலாவது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு விருத்த சேதனத்து புதுப்பிக்கப்படுறது, ஒரு புதுப்பிக்கப்பட்ட விருத்த சேதனம் செஞ்சாங்க அவங்க. படிங்களா 2வது வசனம் என்ன சொல்லுது.
அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2வது விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார்.
பாருங்களா, இங்க யோசுவாவுக்கு ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களுக்கு விருத்த சேதனம் செய்யும்படிக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒரு கட்டளை அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள்லாம் இது வரைக்கும் அத்தனை கூட்டம் பேர் இது வரைக்கும் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள். என்ன ஒரு ஆச்சரியம், அது நமக்கு அதுவே ஒரு ஷாக்கை நமக்கு ஏற்படுத்தணும். ஏன், ஆதியாகமம் 17வது அதிகாரம் பார்த்தோன்னா ஆபிராமுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பெரிய உடன்படிக்கையின் சின்னமாக விருத்த சேதனம் ஆண்டவர் கொடுத்தார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விருத்த சேதனம், அந்த யூதன் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியே அந்த விருத்த சேதனம் தான் இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் கொடுத்தார் உடன்படிக்கை சின்னமாக. அதை செய்ய, அதை விருத்த சேதனம் செய்யாதவன் யூதனாகவே இருக்க முடியாது, அவனை சபிக்கப்பட்டு தள்ளிடணும் அப்படின்னார். அதில் என்ன ஆச்சரியம், இந்த ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கை சின்னமே இந்த ஜனங்களுக்கு இல்லையே. அந்த சின்னத்தின் ஒரு வாக்கு தத்துவம் தான் கானான் தேசம் கொடுக்கறதா இருந்துச்சு அந்த விருத்த சேதனம் செய்கிறது. பாருங்களேன், ஆனால் என்ன, ஏன் இவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் இந்த விருத்த சேதனம் தான் இல்லைங்களா. ஒரு ஜென்டைல் ஜூக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த விருத்த சேதனம் தான். ஏன் இவங்க செய்யலை அப்படின்னு யோசிச்சு பார்த்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, ஏன் இவங்க செய்யலை அப்படின்னா இவங்க செய்யாமல் விட்டுட்டாங்களா, தவறிட்டாங்களா, அதோ மோசே அடியில் இருந்தவங்க இவங்க 40 வருஷம் அவர் விட்டுருப்பாரா, சும்மா அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய அவர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர், அவர் எப்படி விட்டுருப்பார் இவங்க வித்த சேதனம் இல்லாமல் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, இது வந்து ஆண்டவர் தான் தடை செஞ்சுருக்கணும், தடை செஞ்சுருக்கணும். ஏன் தடை செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்களுக்கு இவர்கள் பெற்றோர்கள், இவங்க பெற்றோர்கள் வந்து ஒரு ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சிக்ஷைக்கு உள்ளாகி விட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் கானான் தேசம் நுழைவதற்கு அவங்க மறுத்துட்டாங்க, மறுத்து ஆண்டவரை சோதிச்சு அவங்க விசுவாசத்தில் கானான் தேசம் நுழைந்து அதை அனுபவிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. ஆண்டவரை நம்பாமல் போனதுன்னா கடவுள் என்ன பண்ணார், என்ன நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களா, என்ன நீங்கள் நம்பலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்று நாங்கள் வனாந்திரத்திலே இருந்துருவோம், இல்லைன்னா எகிப்துக்கு ஓடி போயிடுவோம், அங்கே ஒண்டி வர மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்க வா, உன்னுடைய சுதந்திரத்துக்காகத்தான் அவங்களை கூட்டு வந்தேன், உங்களை வனாந்திரத்தில் விடுறதுக்கு கூட்டு வரல, நான் இருக்க வா, நான் உங்களுக்கு வெற்றியை தரேன்னு ஆண்டவரை நம்பலை. பாருங்களா, அவங்களுக்கு இதுவே வனாந்திர பாவ வாழ்க்கையே அவங்களுக்கு போதுமானதுனால் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அங்கேயே அவங்களுக்கு அவங்களே சபிச்சு அங்கேயே அழியும் படிக்க, நாங்கள் இங்கேயே சித்துருவோம், எங்கள் பணங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி புலம்புனதுனால், ஆண்டவரை விசுவாசிக்காமல் போனதுனால் அவங்களுக்கு வந்த ஒரு தண்டனை, நான் தண்டனைன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட தண்டனை இந்த 40 வருஷம் அவர்கள் வாழும்போது அந்த சூழ்நிலையில் இந்த உடன்படிக்கையின் சின்னத்தை அவர்கள் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்காம தடை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அதைத்தான் நம்ம இங்கே பார்த்து கற்றுக்கலாம். அவங்களுக்கு தடை பண்ணார். இன்னுமே யோசித்து பாருங்கள், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும். அவங்க தேவனுடைய ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்கன்னு பெருமை பாராட்டினதே அந்த விருத்த சேதனம் புதிய ஏற்பாடெல்லாம் பார்க்கலாம். அவங்க ஆண்டாண்டாக பார்த்தது அவங்க புள்ள பிறந்த பிறகு 8வது நாளில் விருத்த சேதனம் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க, செத்தே போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் தடை பண்ணதுனால இன்னுமே பிறக்கிற எல்லா பிள்ளைங்களும் என்ன தான் பார்ப்பாங்க, விருத்த சேதனம் இல்லை. இன்னும் அவங்க முகத்தில் அடித்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்க புள்ள பிறக்கும் போது, ஐயோ என்னுடைய அவிவிசுவாச வாழ்க்கையினால், நான் ஆண்டவரை விசுவாசிக்காமல் போனதுனால சுதந்திரத்தை அனுபவிக்காத நான் சபிக்கப்பட்டுட்டேன், அது என் பிள்ளையும் பாதிக்குதே, ஆண்டவருடைய உடன்படிக்கையில் என் பிள்ளை இல்லையே, என் பிள்ளைக்கும் ஒரு அந்நியனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் என் பிள்ளைங்க இருக்குதேன்ற ஒரு சாபம் அவங்களுக்கு வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப பயங்கரம். ஆண்டவரை தான் விசுவாசித்து ஆண்டவருடைய சுதந்திரத்தை அனுபவிக்காமல் போன ஒருத்தருக்கு, அந்த சந்ததிக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமோ எந்த வித்தியாசமோ இல்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த சாபத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தார். அது ரொம்ப வேதனையை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்களேன். அந்தனோட அந்த அவங்களுடைய பாவத்தின் விளைவு ஆண்டவர் வந்து அந்த இதை கொடுக்காமல் போனார். என்ன நீங்கள் நம்பாமல் என் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்காமல் போனதுனால் அப்படி ஆயிட்டதுன்றத நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட என்ன பார்க்குறோம், ரொம்ப சோககரமானது. 6வது வசனத்தில் அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க மாட்டீர்கள் என்ன பண்ணார்னு போட்டிருக்கு, ஆணையிட்டார். பாடி ரொம்ப ஸ்கேரி வேர்ட். கடவுள் ப்ராமிஸ் பண்ணார் அவங்கள, என்ன கடவுள் நல்லது செய்யறது தான் அவர் ப்ராமிஸ் பண்ணுறது, உங்களுக்கு கொடுப்பேன்னு ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். இவங்களுக்கு கொடுத்த சாபத்தின் ஆணை என்ன தெரியுமா, நீங்கள் தலைகீழ நின்னாலும் நீங்கள் வரவே முடியாதுன்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்தாரு. அதனால இவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படலை. அதை தான் பார்க்குறோம் பாருங்களேன். இப்போ என்ன பார்க்குறோம், அந்த ஜெனரேஷன் போயிடுச்சு. அந்த ஜெனரேஷன் போய் இப்போ வந்திருக்கிறது புது ஜெனரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விந்தையாக அந்த போட்டிருக்குது 5:6 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாருமே 6வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. பாருங்களேன், அதிசயமாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, இப்போ ஒரு புது ஜெனரேஷன் வந்திருக்கு. புது ஜெனரேஷன் கானான் தேசத்தில் நுழைஞ்சாச்சு. அவங்க செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு காரியம் என்ன, விருத்த சேதனம். ஏன், அந்த உடன்படிக்கையை அவர்கள் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கப்புறம்தான் இந்த விருத்த சேதனம் நடந்த பிறகுதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த காட்சி அளித்தார்னு நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். கர்த்தருடைய வெளிப்பாடு யோசுவாவுக்கு கிடைச்சிச்சு. இது இதுக்கும் நம்ம ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு ஏற்படுவதற்கும் நம்மளுடைய எரிகோகளை நம்ம மேற்கொள்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, விருத்த சேதனம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது, யாருக்காவது சொல்ல முடியுமா? ஆமாம், ஒரு பேப்டிசம்னு சொல்லலாம், வெளிப்பிரகாரமாக பேப்டிசம். ஆனால் வேதமே சொல்லுது வெளிப்பிரகாரமான விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்லன்னு வேதம் சொல்லுது. இந்த வசனமே நமக்கு கேலியாக சொல்லுது, அவங்க வெளிப்பிரகாரமாக விருத்த சேதனம் செய்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேளாமல் போய்விட்டார்கள். பாருங்களேன், ஒரு ரோமர் 2:29 படிங்களா,
ரெண்டு 29. உள்ளத்திலே யூதரானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதமே விருத்த சேதம்.
பாருங்களேன், எழுத்தின்படினா வெறும் சரி லெட்டரை ஃபாலோ பண்ணி வெறும் பேப்டிசம் எடுத்துட்டா பேப்டிசம் இல்லை, அது வெறும் விருத்த சேதனம், அப்படிப்பட்ட விருத்த சேதனம் அல்ல அது. இருதயத்தில் ஆவியினாலே ஏற்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். இந்த ஜனங்களுக்கு பார்க்குறோம், இவங்க ஆண்டவருக்குள்ளே பாருங்கள், பைபிள் ரொம்ப வார்ன் பண்ணுது. நம்ம ஒருவேளை பேப்டிசம் எடுத்திருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சர்ச் மெம்பராக இருக்கலாம், இயேசுக்கும் தலைக்கும் எனக்கும் ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், கம்யூனியன் எடுக்கலாம், இயேசுக்கும் எனக்கும் இணைப்பு இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து ரொம்ப வேதம் கண்டிக்கிறதா நம்ம பார்க்குறோம். விருத்த சேதனம் அப்படின்னும் போது ஒரு வெளி பிரகாரமாக செய்த விருத்த சேதனம் அல்ல இல்லைங்களா. வேதத்தில் புதிய ஏற்பாடில் அடிக்கடி என்ன வருது, இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களே, இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களே அப்படின்னும் போது, ஒரு பேப்டிசம் எடுத்தாலும் பேப்டிசம் பண்ணும்போது என்ன நடக்குது, பேப்டிசமில் நம்ம நம்முடைய பாவத்தை, அகோர பாவ அகோரத்தை உணர்ந்து நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கிறோன்றத பாவத்தை குறித்த மெய்யான உணர்வோடு நம்ம இருதயமே வெடிஞ்சு நொறுங்கி போகிற மாதிரி இல்லைங்களா. தட் இஸ் ரிப்பென்டன்ஸ் இல்லையா. கடவுளுக்கு முன்பதாக, ஐயோ தேவனே உமக்கு முன்பதாகவே நான் பாவம் செய்தேன்ற மாதிரி நம்ம இருதயம் அந்த பாவத்தை அகோரத்தினால ஒடிஞ்சு போய் நொறுங்கி போகுது. நொறுங்கி போன இருதயம், அது கல்லா இருக்கிற அந்த இருதயம் வந்து உணர்வுள்ள இருதயமாக மாறுது இல்லைங்களா. உணர்வுள்ள இருதயமாக அப்போத்தாங்க மாறுது அந்த இருதயத்தின் விருத்த சேதனம். அது மாறி ஆண்டவரே இன்னுமே எனக்கு உலகம் இல்லை ஆண்டவரே, இன்னுமே என்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, இன்னுமே உலகத்துக்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேண்டும், உன்னுடைய பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும்னு அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனே என் மேல் இறக்கும் காண்பியோன்னு நொறுங்குன இருதயத்தோடு அது கேட்டு ரட்சிக்கப்பட்டு வருது இல்லைங்களா. தட் இஸ் த சர்க்கம்சிஷன். இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களே போது அந்த இருதயம் பாவத்தினால் உடஞ்சி போகும்போது அந்த நுனித்தோலை எடுத்துட்ட உடனே ஒரு ஒரு மாடு தோலை போத்தி இருக்கிற இருதயம் பாவ மனுஷனுக்கு, அவனுக்கு உணர்வே இல்லை. என்ன பாவம் செஞ்சாலும் கடவுளுக்கு எவ்வளோ வலிக்கும்ன்றதே அவன் யோசிக்கிறது இல்லை. இஷ்டத்துக்கு பாவம் செய்கிறவன், ஆனால் இருதயத்தில் விருத்த சேதனம் ஆனவன் அவன் நுனித்தோல்லாம் எடுத்ததுனால இருதயம் உணரக்கூடிய இருதயம். அந்த இருதயம் உடைய பாவத்தை உணர்வான். உணர்ந்த பிறகு ஆண்டவரே நம்ம மன்னியும் ஆண்டவரே, இருதயம் நொறுங்கி போய் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் இல்லைங்களா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தன்னையே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவரே நான் இன்னமே உமக்காக வாழப்போகிறேன், இன்னமே நீரன்றி வேறு தெய்வம் எனக்கு இல்லை, என் வாழ்க்கையில் விக்கிரகங்கள் எனக்கு இருக்க முடியாது, நீதான் ஒரே கர்த்தர்னு முதல் அன்பில் ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்து தன்னை ஒப்பு கொடுத்து வருதுனா தாங்க விருத்த சேதனம். இருதயத்தில் விருத்த சேதனம் பெறாதவர்களேன்னு திட்டுறாரு பல இடங்களில் இல்லைங்களா. பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களே நாடகம் போடுறீங்களா அப்படிலாம் திட்டுறார். இருதயத்தில் விருத்த சேதனம் அவர்களுக்கு, அதுதான் விருத்த சேதனத்துக்கு. பாருங்களா கொலோசியர் 2:11 அதை இன்னொரு விதத்தில் போட்டிருக்கிறத பார்க்கலாம். விருத்த சேதனம்னா என்ன, இருதயத்தில் விருத்த சேதனம். கொலோசியர் 2:11
அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால்.
பாருங்களேன் சரீரத்தை அந்த 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 இது வருது, மாம்சத்துக்குரிய சரீரத்தை, மாம்சக்குரிய காரியங்களை, மாம்சத்தின் தீட்டுகளை நீங்கள் களைந்து விட்டதனால் என்ன வருது,
மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள்.
அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு விசுவாசியை பற்றி இது பேசுறது இல்லைங்களா, விசுவாசியை பற்றி பேசுறது. ஆகவே ஒரு விருத்த சேதனம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு முழுமையாக என் இருதயத்தை அர்ப்பணி, நொறுங்குண்ட இருதயமாக, உணர்ந்த இருதயமாக, நொறுங்கி போன இருதயம் இல்லைங்களா. ஐ ஃபீல் என்ன, ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் விருத்த சேதம்னா ரொம்ப அவங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருதயத்தின் விருத்த சேதம் நமக்கு தேவை. நம்ம இருதயம் உணரக்கூடியது, ஐ ஃபீல் காட், ஐ ஃபீல் நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் உணர்றேன், ஒரு ஜடம் மாதிரி நான் இல்லை, நான் உணர்றேன் உமக்கு முன்பதாக நான் எவ்வளோ பெரிய பாவி, நொறுங்கி போய் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னையே அர்ப்பணிக்கிறது. என்னமே உன் கிருபை தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, நான் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு ஒப்பு கொடுக்கறது தாங்க இந்த கன்சிக்ரேஷன் இல்லைங்களா. ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணம் செய்கிறது, நம்மளை ஒப்பு கொடுக்கறது, அதுவே மெய்யான விருத்த சேதனம். அதுதான் விருத்த சேதனம்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்மளையும் ஒரு ஒரு யூதனையும் ஒரு புறமதஸ்தனையும் வித்தியாசப்படுத்துறது இல்லைங்களா. அதுதான் உண்மையான விருத்த சேதனம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், இவர்கள் பெற்றோர்கள் இந்த விருத்த சேதனம் எடுத்தாங்க, ஆனால் எடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம சபிக்கப்பட்டு 40 வருஷம் வனாந்திரத்தில் செத்து போனாங்க. விருத்த சேதனம் செஞ்சவங்க தான், ஆனால் வார்த்தையில் செஞ்சவங்க, வெறும் மேல்பார்வையில் செஞ்சவங்க, இருதயத்தில் அவர்களுக்கு விருத்த சேதனம் இல்லை. ஆனால் இந்த சந்ததி வந்திருக்கு, இவங்க வெளிப்பிரகாரமாக செஞ்சிருந்தாலும் உண்மையாக அவங்க இருதயத்தில் விருத்த சேதனம், அந்த விருத்த சேதனத்தை புதுப்பித்ததுனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. புரியுதுங்களா, த ரினியூவல் ஆஃப் சர்க்கம்சிஷன், த ரினியூவல் ஆஃப் சர்க்கம்சிஷன். ஆகவே நம்ம நம்ம வாழ்க்கையில் எரிகோ மேற்கொண்டோன்னா, நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம், எப்படி இது பண்ணோம், எப்படி இருக்கிறோன்றதை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம இருதயத்தில் நம்ம நம்முடைய விருத்த சேதனத்தை புதுப்பிக்கணும் முதலாவது. பாருங்களேன், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என் வாழ்க்கையில் எரிகோகள் கீழே உழுவணும், ஆண்டவருடைய அப்படி ஒரு பிரசன்னம் எனக்கு ஏற்படணும், அவிக்குரிய உலகத்தை கண்டு நான் கான்ஃபிடென்ஸாக என்னுடைய எரிகோலாம் தகர்க்கணும் அப்படின்ற ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கணும்னா நம்முடைய இருதயம்தாங்க பிரச்சனை. ஆண்டவர் இருக்கிறார், அவிக்குரிய உலகம் இருக்குது, ஆண்டவர் நமக்கு எரிகோ இடிக்கிறதுக்கு நம்முடைய சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். பிரச்சனை எங்கே? நம்முடைய இருதயம். பாருங்களேன், நம்முடைய இருதயத்தை நம்ம வித்த சேதத்தை புதுப்பிக்க வேண்டும். பாருங்களேன், அந்த வித்த சேதனத்தை புதுப்பிக்க வேண்டும். புதுப்பிச்சு ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா. எல்லாமே ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஏன் இது யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு ஏன் வல்லமை இல்லை? சர்ச் இந்த காலத்தில் ஏன் முன்னேற மாட்டேங்குது? இந்த இஸ்ரவேல் ஜனங்க போய் எரிகோ எரிகோவா தகர்த்து தகர்த்து செஞ்சதுக்கு காரணம் என்ன? வித்த சேதனம்னா ஈஸியே இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. பர்சனல் சாக்ரிஃபைஸ், மனம் நொறுங்கி போகிற வழி ரொம்ப எடுக்கும் இல்லைங்களா, மனம் நொறுங்கி போகிற வழி. இப்படி விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சேர்ந்தவர்கள், இல்லைனா அவங்க செஞ்ச விருத்த சேதனத்தை மறந்தவர்கள் சபையில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. வல்லமை இல்லை சபையில், பாருங்களேன், வல்லமை இல்லை சபையில். ஆகவே வெறும் நம்ம சொல்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா அது வெறும் வார்த்தையில் தான் நிற்கிது இல்லைங்களா. அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு நமக்கு இருக்குது? ஏன் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் அர்ப்பணித்து வாழுகிற மனுஷங்க எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்களேன். அப்படி ஒரு நம்மளுடைய எரிகோகளை நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணம் அப்படின்றது உதடளவு போய் அனுபவத்தில் வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது தான் நம்முடைய விருத்த சேதனத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும். நீங்களாம் யோசித்து பார்க்கணும், ஞானஸ்தானம் எடுக்கும்போது எப்படி எடுத்தோம் நம்ம இல்லைங்களா, எப்படி எடுத்தோம் எடுத்து பார்க்கும்போது. நேற்று ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம், ஒரு கிறிஸ்டியன் வீடியோ. அதில் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறத காட்டும்போது எனக்கு என் ஞானஸ்தானம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம எப்படி எடுத்தோம் ஞானஸ்தானம், என்ன சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தோம், இப்போ நம்ம இருதயம் எந்த நிலைமையில் இருக்குது? ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு வேணுமா? ஆண்டவர் ஒரு நிமிஷமும் நம்மளை விட்டு போகாத அவருடைய வல்லமையான பிரசன்னம் நமக்கு அனுபவிக்கணுமா? நம்முடைய எரிகோகள்லாம் தகர்க்கப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விருத்த சேதனத்தை புதுப்பிக்க வேண்டும். மீண்டுமாக நம்ம பாவத்தை உணர்ந்து இவ்வளோ ரட்சித்த பிறகும் என் இருதயம் இப்படி போதே சாமியேன்னு நம்ம இருதயம் நொறுங்கி போய் ஆண்டவருக்கு நம்ம மீண்டுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் அவங்க செஞ்சதாக பார்க்குறோம் பாருங்களேன். அதை செய்த பிறகு தான் யோசுவாவுக்கு அந்த காட்சி ஏற்பட்டுச்சுங்க. அதை செய்த பிறகு என்ன ஆகுது பாருங்களேன். அதை செய்த பிறகு ஆண்டவர் எங்கே இருந்தாலும் நம்ம வருவார், ஜெபம் பண்ணா வருவார். இப்போ ஜெபம் பண்ணா வேதத்தை படித்தா என்ன ஆகுது? ஒரு ட்ரக்கரி, ஒரு செஞ்ச காரியத்தையே செய்கிற மாதிரி. எந்த பயனும் இல்லை, செர்மன் கேட்டாலும் எந்த பயனும் இல்லை. ஆண்டவர் அங்கே வரமாட்டேன்றாரு, ஆண்டவர் அங்கே இல்லையே, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இல்லையே. அது எப்போ அங்கே வரும், எப்போ வரும்? இந்த விருத்த சேதனம் செய்யும்போது தான். அவர் ஜெபம் பண்ணுவார், வருவார், வேதத்தை படிக்கும்போது பேசுவார் நம்ம கிட்ட. டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:19 படிங்களா. நம்முடைய உலக வாழ்க்கைக்கு, பின்வாங்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு விருத்த சேதனத்தை புதுப்பிக்கிறதுனாலேயே வருகிறது. அதுதாங்க, படிங்க 3:19.
ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும், முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள்.
இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் மனம் திரும்புதல் இல்லைங்களா. கர்த்தர்கிட்ட கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து இளைப்பாறுதலின்
காலங்கள்
வரும்படிக்கு. பாருங்களேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய இளைப்பாறுதலை நம்ம அனுபவிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட வரணும் அப்படின்னா என்ன சொல்றாரு? உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்புங்கள், நொறுங்கி போய் உங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனத்தை புதுப்பியுங்கள். பாருங்களேன், அதனால தான் சர்ச்சுக்கு வல்லமை இல்லை, சர்ச்சு முன்னேற மாட்டேந்து. சர்ச்சு நம்ம வேந்தா நம்மளை ஏமாத்திக்கலாம், ஆனால் விருத்த சேதனம் இல்லாமல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் இல்லாமல் நம்ம சபை முன்னேற போகிறதில்லை, நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை முன்னேற போகிறதில்லை. ஆண்டவர் தனக்கு ஒப்பு கொடுக்காதவர்களுக்கு தன்னுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க விட போகிறதில்லை. பாருங்களேன், அப்போ முதல்ல அவங்க என்ட்ரு ஆன பிறகு செய்ய வச்ச முதல் காரணம் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்னங்க, ஒப்பு கொடுக்கறதுனா என்ன? ஒப்பு கொடுக்கறதுனா ஏதோ ஒப்பு சப்பு கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது. ஒப்பு கொடுக்கறதுனா என் வாழ்க்கையில் இன்னுமே ஆண்டவரே நீர் தான் முதலிடம், உமை விட்டு எனக்கு வேறு எதுவுமே இடம் இல்லை. ஃபஸ்ட் பிளேஸ் யூ ஆர், தட் இஸ் த கன்சிக்ரேஷன் இல்லைங்களா. நீர் தான் முதலிடம். நமக்கு வாழ்க்கையில் விக்ரம் வைக்கிறது எவ்வளோ ஈஸி இல்லைங்களா, ரொம்ப ஈஸி விக்ரம் வைக்கிறது. மற்ற காரியங்களுக்கு நம்முடைய அன்பையோ நம்முடைய எனர்ஜியோ நம்முடைய டைமையோ நேரத்தையோ கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் இப்போது எத்தனை விக்ரம் வச்சுருக்குறோம், அந்த விக்ரத்தை எல்லாம் எடுத்து தூக்கி போட்டால் தாங்க கர்த்தர் நான் அந்த பாட்டில் வரமா, ஆண்டவா கடாட்சியும். அவர் கடாட்சிக்கிறதே அப்போ தான். ஒரு வாட்டி யாக்கோபு, நம்ம யாதியாமத்தில் படிச்சிருக்கிறோம், யாக்கோபு போய் செக்கிமில் வாழ ஆரம்பித்தார். செக்கிமில் 20 வருஷம் என்ன ஆச்சு, புள்ள மக வந்து ஒழுங்காக வீட்டில் இருக்காமல் வெளியே ஓட பார்க்குது, வெளியே ஓட போய் அதை பிடிச்சி யாரோ ஒருத்தர் கெடுத்துட்டான். பிள்ளைங்கள்லாம் ஊர் எடுத்து அந்த ஊரையே போட்டு கொலை பண்ணி விட்டுட்டான். ஊரே கொலை பண்ணிட்டு யாக்கோபு 20 வருஷம் ஐயோ இப்படி ஒரு நிலமா ஆயிடுச்சேன்னு தலை தலையாக அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, தன் வீட்டில் இருக்கிற விக்ரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் புதைச்சிட்டு பெத்தேலுக்கு போகிறாரு. ஆண்டவர் அங்கே கடாட்சிக்கிறார். நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விக்ரங்களை எடுத்து புதைச்சி தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ அப்போ ஆண்டவர் கடாட்சிக்கிறாருங்க. அவர் வல்லமையாக வந்து நிற்கிறார். அதுக்கு யோசுவாவுக்கு வந்து நின்னது இந்த விருத்த சேதனத்தை புதுப்பித்த பிறகு தான் பாருங்களேன். அதை தான் நம்ம பார்த்து கற்றுக்கணும். இல்லைன்னா நம்ம விக்கிரகங்களை நம்ம புதைக்கலைன்னா நம்ம எரிகோக மேற்கொள்ள முடியாது, முன் செல்ல முடியாது பாருங்களேன். அப்போ தான் என்ன நடக்குது, அப்போ தான் 9வது வசனத்தில் என்ன கில்கால்க்கு பேர் என்ன அர்த்தம் என்னன்னு போட்டிருக்கு,
எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன்.
எகிப்தின் நிந்தைகளும் எகிப்தின் அருவறுப்பான விக்ரம், எகிப்து உலகத்துக்கு அதனோட பாவங்கள் அதனோட அசிங்கங்கள் நம்மளை எவ்வளோ தீட்டுப்படுத்தியிருக்கு, அதனோட நிந்தைகள் எல்லாம் புரட்டி போடும்படிக்கு அப்போ தான் செய்கிறாரு அவங்க விருத்த சேதனம் செய்த பிறகு. ஆகவே எப்போ நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் கடாட்சிக்கும், பர்சனலாக என்னோட ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் என்ன நடத்துதுன்றது எப்போ நம்மளுடைய விருத்த சேதனத்தை புதுப்பிக்கும் போது தான் இல்லைங்களா. புதுப்பித்து புதுப்பித்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது தான். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், இது மாத்திரம் இல்லை, ரெண்டாவதாக அவங்க என்ன செஞ்சதா பார்க்குறோம். 10வது வசனத்தில் இது படிங்க,
இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி வந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமமான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள்.
இவங்க பாருங்களேன், இவங்க என்ன இப்போ ஒரு யாரோ ஒரு சோல்ஜர் அந்த பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சத்ருங்களாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க என்ன போருக்கு வந்தாங்களா, எதுக்கு வந்திருக்கிறாங்க இந்த பக்கம்னு நினச்சிக்குவாங்க. யோர்தான் நதியை தாண்டிட்டு முதலாவது விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க, பண்ணிட்டு பஸ்கா பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆராதனைக்கு வந்தீங்களா, போருக்கு வந்தீங்களா, நம்ம இப்போ இது ரொம்ப அவசியமா அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க வருது. இதை நீ செய்யலைன்னா எதுலேயுமே நீ உருப்பட மாட்டேன், அதான் அங்கே பாயிண்ட். ஆண்டவருக்கு முதலிடம் இல்லைன்னா எதுலேயுமே நீ தேரமாட்டேன், எரிகோவும் தகர்க்கப்படாது பாருங்களேன். இப்போ செய்யணுமா யோசிச்சு பாருங்களேன். அதுவும் ஒரு ஃபோர்ட்ரஸ் இல்லை, ரிட்ரீட் ரெஃப்யூஜ் இல்லை, ஒன்றும் இல்லை, விருத்த சேதனை செஞ்சுட்டு எல்லா ஆண்களும் படுத்திருந்து சத்ரு வந்தால் என்னங்க ஆகுறது இவங்க பாருங்களேன். அந்த இதில் ஆதியாமத்தில் நம்ம பார்த்தோம், அவங்க ரெண்டு பேர் சிமியோனும் லேவியும் அந்த ஊரையே அழிக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்க விருத்த சேதனை படித்து பலவீனமாக படுத்திருந்ததுனால முடியல அவங்களால போர் செய்யறதுக்கு. அந்த விதமாக இவங்க ஒரு வாரத்துக்கு இவங்க படுத்துக்கிற அளவுக்கு எப்படி இவங்க செய்ய, எவ்வளோ பெரிய டேஞ்சர், முட்டாள்தனமான ஐடியான்னு நம்ம நினைக்க முடியுது. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, சத்ருங்க வரப்போகிறாங்க, என்ன டென்ஷன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முதல்ல நீ இது செய்யலைன்னா எதுவுமே தகர்க்கப்படாது. முதல்ல இதை செய், இதுதான் முக்கியம், முதல்ல இது சரி பண்ணு பாருங்களேன். அதுதான் அவர் சொல்கிற மாதிரி அடுத்ததாக இவர்கள் பஸ்கா பண்டிகை அங்கே கொண்டாடுறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கும், இங்கே என்ன தான் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. என்ன ஆகுது, அது கொண்டாடின பிறகு தான் பஸ்கா பண்டிகை எதை ஞாபகப்படுத்துது, அப்பா அடிமைத்தனத்துலேருந்து எப்போ அப்படியே என்னை காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு வந்தார். எங்கள் பெற்றோர்களே இல்லைங்களா, என்ன மாதிரி அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருந்தோம், எத்தனை 400 ஆண்டு அடிமைத்தனம் நாய் பொழப்பில் வாழ்ந்திருந்தோமே, அதோட கசப்பை நாங்கள் மறக்க முடியாதே. எங்களுடைய பெற்றோர்கள்லாம் வாழ்ந்திருந்தாங்களே, எப்படி வாழ்ந்திருந்தோம் அதை ஞாபகப்படுத்துறது இல்லைங்களா. அதான் பஸ்கா பண்டிகை. அவங்களுடைய அடிமைத்தனம், அந்த கசப்பான கீரையை சாப்பிடுவாங்க, புளிப்பில்லாத அப்பத்துக்கு சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அது வந்து நம்மளுடைய புதிய ஏற்பாடில் எதுக்கு அறிகுறியாக இருக்குது? பஸ்கா பண்டிகை எதுக்கு அறிகுறியாக இருக்குது? புதிய ஏற்பாடு, த லார்ட் சப்பர் இல்லைங்களா. நம்முடைய புதிய ஏற்பாடின் பஸ்காவை கொண்டாடுவோம். ஒன்று குறைந்தியார் 5 சொல்கிறார் இல்லைங்களா. கிறிஸ்துவுடைய இதில் என்ன ஆகுது அப்படின்னா, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயத்தில் ஆண்டவருடைய சாதனங்களை நம்ம பயன்படுத்தும் போது தான் ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடாட்சிக்கிறாருங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கணும். நான் இப்போ கம்யூனர் தான் எத்தனை வாட்டி எடுத்திருக்கோங்க பிரதர் பாஸ்டர், பைபிளை எத்தனை வாட்டி படிச்சிருக்கோம், விருத்த சேதனம் இதயத்தோடு பண்ணியிருக்கிறியா அப்போ ஆண்டவர் பிரசன்னமாவார். அப்போ ஆண்டவரை பார்ப்ப கம்யூனியனில் அவர் பார்க்காதது காரணம் என்ன? இருதயம், இருதயம் தான் ப்ராப்ளம். விருத்த சேதனத்தோடு ஆண்டவர் கொடுத்த சாதனங்களை நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவர் நமக்கு பிரசன்னம் ஆகிறாருங்க. அவருடைய அன்பை நமக்கு போஷிக்கிறார். கம்யூனியன் மூலமாக தானங்க அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துறது. வி ஃபீட் ஆன் கிரைஸ்ட் இல்லைங்களா. அந்த கறியெல்லாம் சாப்பிட சொன்னார். அந்த காடு வந்து இயேசு கறிகுறியாக இருக்குது. அதை ஒன்று விடாமல் இயேசுடைய சகல பாகங்களையும் அவருடைய சகல காரியத்தையும் அனுபவிக்கும்படிக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். அதான் ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும்? விருத்த சேதனம் உள்ள இருதயத்தோடு நமக்கு செய்யும் போது தாங்க அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா பைபிள் படிக்கிறது ஒரு மாவரைக்கிற மாதிரி, ஜபம் பண்ணுறது ஒரு முடியாத காரியம், செய்யவே மாட்டோம், ஒழுங்காக இருக்காது. ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயத்துக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தரை காணும்படிக்கு, கர்த்தரோடு உறவாடும்படிக்கு கொடுக்கப்பட்ட சாதனங்கள் அதெல்லாம். நீ அந்த மாதிரி ஒரு விருத்த சேதனம் இருந்தே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது உனக்கு போர் தான் அடிக்கும், அது உனக்கு செய்ய தான் பிடிக்காது, அது செய்யவே முடியாது. அது செய்கிறதுனாலையும் எந்த பலனோ எந்த நன்மையும் உனக்கு ஏற்படாது. ஆகவே இங்கே பாருங்க, இந்த அந்த பழைய புளித்த மாவை அவர்கள் எடுத்துட்டு, புளித்த மாவு எதுக்கு அறிகுறி? பாவத்துக்கும் மாயமாலத்தனத்துக்கும் ட்ராமாக்கும் அடிகுறி. நாடகம் போடாத தேவன்கிட்டன்றது. அந்த புளித்த மாவு இல்லாத புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என் கூட பேர். அதை அவங்க புசிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில். அதை பார்க்குறோம். இது ரெண்டும் செய்யும் போது தான் என்ன நடக்குது? இன்னும் அழகாக பாருங்களேன் அந்த அடுத்த வசனம் எப்படி வருது. அவர்கள் அந்த 11வது வசனம் பாருங்களேன்,
மறுநாளாகிய அன்றைய தினம்,
மறுநாளாகிய
அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களை, புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள்.
பாருங்களேன், புசித்தார்கள். அந்த தேசத்தின் ப்ரொடியூஸை, அந்த தேசத்தின் கனியை, வாக்குத்தந்த பண்ணப்பட்ட தேசத்தின் கனியை அவர்கள் புசிக்கிறாங்க. எப்போ புசிக்கிறாங்க? அவங்களுடைய விருத்த சேதனத்தை புதுப்பித்து அவங்க ஆண்டவருடைய சாதனத்தை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது? அந்த தேசத்தின் கனியை அவர்கள் புசிக்கிறார்கள். வாக்குத்தந்த பண்ணப்பட்ட தேசத்தின் கனி எப்படி இருந்திருக்கும்? கானான் தேசம் பலன் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஸ்பெஷல். அதை எப்போ தான் புசிக்க முடியுது? அது பாருங்களேன், ஆச்சரியமாக 3 வாட்டி புசித்தார்கள் புசித்தார்கள் அந்த 2 வசனத்தில் வருது. தொடர்ந்து படிங்க.
அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது, அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள்.
புசித்தார்கள் 2 வசனத்திலேயே they ate அப்படின்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தின் கனி அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இதில் என்ன பார்க்குறோம்? அவங்களுடைய இந்த கானான் தேசம் சுதந்திரத்தை அவங்க நுழைஞ்ச பிறகு ஆண்டவர் செய்ய வச்சது, உங்களுடைய விருத்த சேதனத்தை புதுப்பிக்கப்பட்டு கடவுள் கொடுத்த சாதனம் இல்லைங்களா, கம்யூனியன் ஒரு சாதனம், வேத வாக்கியம் ஒரு அந்த சாதனத்தை அவர்கள் பயன்படுத்தும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தமாக பண்ணப்பட்ட அந்த தேசத்தின் கனியை அவர்கள் புசிக்கிறார்கள். பாருங்களேன், என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இதே தாங்க நமக்கும். நம்ம ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எகருகோ தகர்க்கிற கடவுளுடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அதுதாங்க, தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது காண்டி இருந்துச்சுன்னா ஐயோ என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன்னா 100 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நான் யோசிச்சு பாருங்க, ஏன்? தட் இஸ் வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா. அது அங்ஷன் ஆஃப் காட். அது எங்கே இருக்கும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயத்துக்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் யாராவது ஒரு சின்ன 5-10 பசங்களை உட்கார வச்சுக்கிட்டு இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா ஒரு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வில் ஃபில் அந்த பிள்ளைங்களை ஆணு திறந்து உட்காருங்க. தூக்கு கோட்டவாய் வராது அதுங்களுக்கு. பி வண்டர், யாரையாவது பார்த்து இயேசுவை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா கம்பீரமாக அவன் கேட்பான், இருதயம் குத்தப்பட்டவனாக அவன் கேட்பான், ஏன் தேவன் என்னோடு முன்னாடி நிற்கிறாரு, தேவன் பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. அதுதாங்க எல்லா சபையில் இப்போது, அதுதான் இல்லை சபை, அதனால தான் முன்னேற மாட்டேன். யோசிச்சு பாருங்கள், நம்ம சபையாக நம்ம முன்னேறணுமா, நம்ம ஆண்டவர்னால் கட்டப்படணுமா, பாவிகளை ரட்சித்து நம்ம குடும்பங்கள்லாம் ஆண்டவருக்குள்ளே பயபக்தியோடு வளர்ந்து கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக இருந்து நம்ம சாட்சி உள்ள குடும்பங்களாக இருந்து பல ஆத்துமாக்கள் இயேசு பாதையில் கொண்டு வந்து தேசத்தின் பலனை புசிக்கிறோமா, ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை சுதந்திரத்தை அனுபவிக்கிறோமா, நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம இருதயத்தின் இரத்த சேதனத்தை புதுப்பித்து ஆண்டவருடைய சாதனங்களை பயன்படுத்தணுங்க. அப்போ கடவுள் கடாட்சிக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். இல்லைன்னா நம்ம வருஷ கணக்கில் காத்திருக்கலாம், எரிகோலியே இருந்துக்கிட்டு எரிகோவை பார்த்துக்கிட்டே மயங்கி 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 விழுந்துக்கிட்டு, இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி அப்படின்னு டக்குன்னு உயிர் போயிடும், அப்படியே தான் போயிடும். விருத்த சேதனம் இல்லாமல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் இல்லாமல் எந்த முன்னேற்றமோ நம்ம வாழ்க்கையில் நம்ம காண போகிறதில்ல. அதை நம்ம மனசில் நல்லா பதிஞ்சு வச்சுக்கணுங்க. ஆகவே யோசிச்சு பாருங்கள், இது அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை இப்போ என்ன பார்க்குறோம், யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன மாதிரி காட்சியை கொடுக்குறாரு, ஒரு சோல்ஜராக காட்சி கொடுக்குறாரு. மோசேக்கு வந்து அவர் ஒரு முள்செடியில் வந்தார், அதுக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்தோம், எவ்வளோ ஹாப்டாக இருந்துச்சு அதுக்கு. ஆனால் இங்கே யோசுவாவுக்கு தேவையானது என்னங்க, மன உடைஞ்சி போய் ஒரு கமாண்டராக வந்து நிற்கும் போது, நீ இல்லைப்பா கமாண்டர் வருத்தப்படாத, நீ ஏன் பக்கம் நீங்கள்னா என்ன கேட்குறாரு, அரியோ ஆன் ஆர் சைடு அண்ட் மற்றவங்க சைடு கேட்குறாரு. அவர் சொல்லியிருக்கணும், நீ தான் ஏன் சைடு, நீ என்ன போய் கேட்குறியான்ற மாதிரி இல்லைங்களா. அப்படி ஒரு காட்சி யோசுவாக்கு அந்த காட்சி தான் தேவையாக இருந்துச்சு, இன்னுமே நிற்க வைக்க முடியாது. அப்படி நமக்கு ஏற்ற காட்சி, நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ற காட்சி இயேசு இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் வர முடியும். அவரை பார்த்தோன்னா போதும்ப்பா, வாட் அ வண்டர். யோசிச்சு பாருங்களேன், அதுதான் யோசுவாவுக்கு தேவையாக இருந்துச்சு. ஒரு போர் சேவகனாக இந்த ஜனங்கள் தங்களுடைய யுத்த சேதனத்தை புதுப்பித்து ஆண்டவருடைய சாதனத்தை பயன்படுத்தின பிறகு தான், அப்புறம் தான் பாருங்களேன் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது எப்படி, 13
பின்னும்
பாருங்களேன், பின்னும் ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நடக்க முடியாது, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காரியம் நடக்க முடியாது. பின்னும் யோசுவாவுக்கு இப்படி ஒரு அதனோட ரிசல்ட்டாக இப்படி ஒரு காரியம் இன்னுமே அவங்க நிற்க வைக்க முடியாது, இன்னுமே யோரிகோலாம் அவங்களுக்கு முன்னாடி நிற்க வைக்க முடியாது. இது ஒன்று காண்டி இருந்துருச்சுன்னா பாவம், அவர் என்ன பண்ணுறாரு, வர்ஷிப்ஸும் இல்லைங்களா, வர்ஷிப் பண்ணி அப்படியே முகம் குப்புற உழுகிறார், முகம் குப்புற உழுந்து என்ன சொல்கிறாரு படிங்க,
யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான்.
பாருங்களேன், முகம் குப்புற விழுந்து, நான் நினைக்கிறேன் யோசுவாலாம் வெரி கிராண்ட் ஃபிகர், அவரெல்லாம் முகம் குப்புற உழுகிறத பார்க்கணுன்னா கொடுத்து வச்சுருக்கணும், எப்படி உழுந்திருப்பார் மனுஷன், நிற்க முடியாமல் டயர்டாயிப்போ அப்படியே மிரண்டு போய் முகம் குப்புற விழுந்து, அடி என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கன்னு கீழே விழுந்து கண்ணை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாமல் கேட்டிருப்பார், உன் பாத ரட்சையை கழட்டிவே இல்லைங்களா. இஸ் காட், காடுடைய ப்ரெசன்ஸில் இருக்காருங்க. ஏன் அவர் காணாந்தேசத்தில் நின்னாலும் அந்த பூமி பரிசுத்த பூமி தான், அவர் எங்கே வர்றாரோ அது பரிசுத்தமாக ஆயிடுது. அங்கே ஒரு பெரிய அந்த காலில் உளுந்த யோசுவா தாங்க, அவருக்கு முன்னாடி இன்னுமே ஒரு மனுஷன் நிற்க முடியாது. நம்ம அப்படி உளுந்தோன்னா நமக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அந்த காட்சி நமக்கு வந்துச்சுன்னா, த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், த டிவைன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், அது தாங்க வேணும் நமக்கு. அது எப்படி வரும், ரெண்டு காரியம் பார்த்துட்டு வந்து டைமிங் பாருங்களேன், அதான் நான் யோசித்து பார்த்தேன் அடிக்கடி, இந்த ஊரெல்லாம் மிரண்டு இருக்குது, விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, யாராவது அட்டாக் பண்ணா இல்லைங்களா, நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், வார் பண்ணணும், இது ஷீல்டை கட்டணும், அதை கட்டணும், நைஃபை பண்ணணும், என்னென்னவோ எத்தனை வேலை இருக்குது. நீ 1001 காரியம் அதெல்லாம் ஒன்றும் உதவாது இல்லைங்களா. நம்மளும் 1001 காரியங்களை சரி பண்ணணும்னு பார்க்குறோம், அது இல்லை இது சரியாக இல்லை, அது சரியில்லை அது சரியில்லைன்னு தலையெல்லாம் வெடிச்சுக்கிறோம். தேவையானது ஒன்றே, உன் இருதயத்தை சரி பண்ணு. ஏன் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே உன் ஹிருதயத்தின் ஒன்று, த ஸ்ப்ரிங் ஆஃப் யுவர் லைஃப் இல்லைங்களா. ப்ராவர்ப்ஸில் போட்டிருக்கு, காட் யுவர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ், உன் ஹிருதயத்தை எல்லா காவலோடும் காத்துரு. ஏன் உலகத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அங்கே தான் இருக்குங்க. ஆகவே நம்ம ஹிருதயத்தை நம்ம சோதிச்சு பார்க்கணும், ஏன் தேவனுடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் இல்லை, ஏன் தேவன் எனக்கு கடாட்சிக்க மாட்டேன்ற, நான் ஜெபம் பண்ணும்போது, நான் பேசும்போது, செர்மன் கேட்கும்போது, ஏன் இப்படி ஒரு இது என் வாழ்க்கையில் இல்லை, என் இருதயம் எப்படி இருக்குது, அதை சோதிச்சு பாருங்கள். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம், நம்ம பஸ்கா வரப்போகுது இல்லைங்களா. நம்ம இருதயத்தை நம்ம சோதிச்சு பார்த்து ஆயிரத்தி இங்கே பாருங்கள் எந்த மாதிரி டைமில், இல்லைங்க எனக்கு வர வாரம் ரொம்ப வேலை இங்கே இருக்குது, அது இருக்குது அது இருக்குதுன்னே சொல்லிட்டு இருக்க போகிறோமா, இவங்களுக்கு என்ன மாதிரி டைம், என்ன ஆபம், உயிரே போகிற நிலையில் போய் எல்லாரும் விருத்த சேதனை பண்ணிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டைமில் இம்பார்ட்டண்ட் உயிரை பணைய வச்சு அவங்க செஞ்சுருக்கிறாங்க பாருங்களேன். ஆகவே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கடாட்சிக்கணுமா, ஆண்டவருடைய எரிகோகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எரிகோகள் தகர்ந்து போகணுமா, சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, பழக்கங்கள்லாம் தகர்த்து தான் போகணும் நமக்கு முன்பதாக. என்ன எரிகோ மதில்கள் முன்னே வந்தாலும் என்ன பாட்டில் வருது, ஏசு முன்னாடி போகிறத நம்ம பார்க்கணுங்க, அவர் முன்னாடி போய் நமக்காக போர் செய்கிறத நம்ம பார்க்கணும். எப்போ தான் நடக்கும், நம்ம இருதயத்தை, இருதயத்தின் விருத்த சேதனத்தை நாம் புதுப்பித்து அவர் கொடுத்த சாதனங்களை பயன்படுத்தும் போது தான் ஆண்டவர் பிரசன்னமாகிறார். தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யட்டோம், நம்ம இருதயத்தை நம்ம சோதிச்சு பார்ப்போம். ஏன்னா அங்கே தாங்க பிரச்சனை, எங்கேயுமே இல்லை, ஒரு காரியம்தான் பிரச்சனை, உன் இருதயம் தான், அதை நீ சரிப்பான், அதை நீ தன்னை அறிந்து சோதித்து பார்க்குறவன் இல்லைங்களா, எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். அதனால தான் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்பதாக அவர் என்ன சொல்கிறாரு, தன்னைத்தானே சோதித்தறிந்து, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, எவ்வளோ எனக்கு கிருபை தேவை, அதனால் சோதித்து பார்த்து நான் இவ்வளோ மோசமாக இருக்கிறேன்னு சோர்ந்து போகிறதுக்கு இல்லை. ஏசு சோதித்து பார்க்குறவனுக்கு தான் தாகம் ஏற்படும், ஏசுவனுடைய அவசியம் தெரியும், தனக்கு எவ்வளோ கிருபை தேவை, எவ்வளோ மோசமாக இருக்கிறேன்றதே சோதித்து பார்க்கும்போது தான் தெரியுங்க. அப்போ தான் நம்ம முகம் குப்புற கீழே விடுவோம், அப்போ தான் நம்ம இருதயம் உடையும், நொறுங்குண்ட இருதயமாக மாறுவோம், நம்மளே நம்ம தெரியாமல் நாடக வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அது இல்லை, நம்மளை சோதித்து பார்க்கணும், அப்போ தான் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு ஏற்படும். தேவன் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யட்டும், ஜெபம் பண்ணுறோம்.